உவ வானொலி வழங்கும் உவ குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரில் மாணவர்கள் அடுத்ததாக தரம் 6 மாணவர்களுக்கான கணித பாடத்திற்கான விரிவுரையினை கேட்கலாம். கணித பாடம் தொடர்பான விரிவுரையினை வழங்குகின்றார் ஹல்தமுள்ள தமிழ் மகா வித்யாலயத்தின் கணித பாட ஆசிரியர் பி ரவிச்சந்திரன் அவர்கள்.
வணக்கம் அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் ஹல்தமுள்ள தமிழ் மகா வித்யாலயம் ஆசான் ரவிச்சந்திரன். தரம் 6 பிள்ளைகளுக்கான பின்னங்கள் பற்றிய அலகினை தெரிவு செய்து கற்பிக்க உள்ளேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு இன்று பின்னங்கள் பாடம் நடைபெறும். அது சம்பந்தமாக பின்னங்கள் சம்பந்தமான ஒரு தேர்ச்சியினை உங்களுக்கு கூறிக்கொண்டு அடுத்து தேர்ச்சி மட்டத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு பாடத்துக்கு செல்வோம். ரைட். அன்பான மாணவர்களே, அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் தேவைகளை, மிக முக்கியமானது தேர்ச்சி, அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் தேவைகளை இலகுவாக நிறைவு செய்து கொள்வதற்கு, நிறைவு செய்து கொள்வதற்கு முழுமையும் அதன் பகுதிகளும் அடங்கிய கணித செய்கைகளை கையாள்வார். இதுதான் அந்த தேற்றத்தின் எதிர்பார்ப்பு. அப்ப அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படுற பிரச்சனையை தீர்க்கிற முழுமையும் அதன் பகுதியும் தான் இந்த தேர்ச்சி. அது மட்டம் அழகு பின்னம் முறைமை பின்னம் ஆகியவற்றை இனங்காண்பார். அப்ப இன்றைக்கு நீங்க பாக்குற அழகுல அழகு பின்னம்னா என்ன, முறைமை பின்னம் என்றால் என்னங்கிறத நீங்க பாப்பீங்க. ரைட். ஓகே. அன்பார்ந்த மாணவர்களே, இப்ப பின்னம் சம்பந்தமான சின்ன அறிமுகம் ஒன்று உங்களுக்கு பார்ப்போம். நீங்க உங்களோட பாட நூலை கை நூலை கையில எடுத்துக்கிட்டாதான் மிக இலகுவாக இருக்கும். ஏன்னா அந்த பாடநூல் இலவச பாடநூல்ல தான் உங்களுக்கான முழு இதுவும். ஏன்னா நீங்க பார்த்து செய்யக்கூடியது இல்லை, குரலை கேட்டு தானே செய்யறீங்க. அதனால மிக கவனமாக புத்தகத்தை நீங்க கையாள வேண்டும். அதனூடாகவே நான் கற்பித்தலை மேற்கொள்கின்றேன். நீங்க இப்ப புத்தகத்தை எடுத்திருப்பீங்க. பின்னங்கள், அதாவது பகுதி 1 அலகு 9 125 பக்கம். ஏன்னா பின்னங்கள் அலகு 9 பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, 125 பக்கம். ரைட். இப்ப நீங்க அதை எடுத்திருப்பீங்க, 125 பக்கம். பிள்ளைகளை நீங்க அங்க பாருங்க. இரு பிள்ளைகள் கொய்யா பழங்களை பங்கிட்டுக் கொள்ற ஒரு விதம், அக்காவும் தம்பியும் கொய்யா பழங்களை பங்கிடும் ஒரு முறை. அப்ப இங்கு பார்த்தா ஒரு கொய்யா பழம் என்பது ஒன்று, ஒரு முழுமை, ஒரு அழகு, மிக முக்கியமானது ஒன்று. அதை சரிப்பாதியாக இருவரும் பிரித்துக் கொள்கின்றனர். அதை சரிப்பாதியாக இருவரும் பிரித்துக் கொள்கின்றனர். அப்ப அது உங்களுக்கு அந்த படத்துல இருக்குது, தெளிவா இருக்கு. 2/1, அதாவது ஒருத்தருக்கு 2/1 கிடைக்குது, மற்றவருக்கு 1 அலகு, அதாவது 1 அலகு இல்ல, மற்றவருக்கு 2/1 கிடைக்குது. ஆகவே இப்போ 1 அலகில் 2/1 ரெண்டா பிரிச்சு அதுல 1 பங்கும், மற்றவருக்கு 2 பிரிச்சு 1 பங்கும் இருக்கும். ஆகவே இந்த முழுமையிலிருந்து பின்னம் உருவாகின்றது. ஆகவே அங்கே சமமாக பிரித்துக் கொள்கின்றனர். அதே ஒருத்தருக்கு கிடைக்கிறத நம்ம வாசிக்கும் முறை 2/1, 2/1 கவனமாக யோசிக்கணும். ஆகவே ஒரு முழுமை, அப்போ 1/1 விட குறைஞ்சு. இப்ப ஒருத்தருக்கு கிடைச்சிருக்க பகுதி, அதாவது பங்கு, 1/1 விட குறைந்தது. ஆகவே இங்கு நீங்க கவனமாக கவனிக்க வேண்டியது 2/1 உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, மற்றவருக்கு 2/1 கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த 2/1 அடிப்படையாக வைத்தே இந்த ஒரு முழுமை 1 ஒரு அழகு தோற்றுவிக்கப்படுகின்றது. அதே மாதிரி தான் அடுத்து உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள கேக்க 3 நபர்கள் பிரித்துக் கொள்கின்றனர். படத்தில் தெளிவாக படம் மிக சிறப்பாக அச்சிடப்பட்டிருக்கின்றது. அதை மிக கவனமாக பாருங்க. கேக் ஒன்ற 3 பங்கிட்டுக் கொள்ற விதம் இருக்கின்றது. அப்ப ஒரு முழுமை 1/3, அதாவது ஒருத்தருக்கு கிடைக்கிறது 1/3. ஆகவே மூன்றில் ஒரு பங்குங்கிறது ஒருவருக்கு கிடைத்த பகுதி, அதுதான் பின்னம். ஆகவே ஒன்று, அப்ப ஒன்றுங்கிறது ஒரு ஒரு அலகு, அதாவது முழுமை. அதிலிருந்து ஒவ்வொருவரும் மூன்றில் ஒன்று, மற்றொருவர் மூன்றில் ஒன்று, இன்னும் ஒருவர் மூன்றில் ஒன்று, இவ்வாறு மூன்றில் ஒன்று, மூன்றில் ஒன்று, மூன்றில் ஒன்று. ஆகவே மூன்றில் ஒன்றுக்கல்ல மூன்று இருக்கு. மூன்றில் ஒன்று ஒன்று ஒருவருக்கு, அடுத்தவருக்கு மூன்றில் ஒன்று இரண்டு, அடுத்தவருக்கு மூன்றில் ஒன்று இன்னும் ஒன்று. ஆகவே மூன்றில் ஒன்று இரண்டு அலகுகள் உள்ளன, சரி மூன்று அலகுகள் உள்ளன, மூன்றில் ஒன்று படி மூன்று அலகுகள் உள்ளன. ஆகவே இங்க வாசிக்கிற முறை எப்படி சொல்லுவோம், மூன்றில் ஒன்று. ஆகவே மூன்றில் ஒன்று இப்படித்தான் நீங்க இந்த பின்னத்தை அறிமுகப்படுத்திக் கொள்ளணும். அதாவது ஒரு முழுமையை பகுதியாக பிரித்து அதுல நீங்க எடுத்துக்கொள்ளும் என்ற பங்க வாசிக்கிறோம். அதாவது இரண்டா ஒரு பொருளை, கொய்யாப்பழத்தை இரண்டாக பிரித்தோம், இரண்டில் ஒன்று. கேக்கை மூன்று நபர்கள் பிரித்துக் கொண்டனர், மூன்றில் ஒன்று. ஆகவே இங்க அது மிக முக்கியமான ஒன்றாக கருதுகின்றோம். அடுத்து பாருங்க 126 பக்கம் எடுத்தீங்கன்னா, சரி 126 பக்கம் கொஞ்சம் எடுங்க. எடுத்தோன்னு அதுல பாருங்க, நிலற்றிய பகுதி ஒரு ஒரே அளவான 5 படங்கள் தரப்படுகின்றது. அதுல நிலற்றிய அளவுகள் வித்தியாசப்படுகின்றன, நிலற்றிய அளவுகள் வித்தியாசப்படுகின்றன. மிக கவனமாக பார்க்கணும். ஆகவே ஒன்று முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கின்றது, ஒரு படம் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது. நிலற்றிய பகுதிய அத ஒரு ஒன்று, அப்ப ஒரு முழுமையாக. இப்ப வீட்டுல அப்பா ஒரு சாக்லேட்டை வாங்கியாந்தான்னா நீங்களும் தம்பியும் சரிபாதியா பிரிச்சு கொள்ளுங்க, அப்படின்னா இரண்டில் ஒன்று கணக்கா பிரிக்கணும். இப்ப இங்க பிரிக்கும் பொழுது சம பகுதியாக பிரிக்கணும், அதான் மிக பின்னத்தில் மிக முக்கியமானது. சம பகுதி மிக முக்கியமானது. இப்போ கணித பாடத்தில் எந்த ஒரு விடயத்தையும் பாடமாக்குவது சரியாக கூற முடியாது. எனவே விஷயத்தை, விடயத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கணித பாடம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தரம் மாறு பிள்ளைகள் மிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் இந்த கணித பாடத்தை புரிந்து கொண்டால் எதிர்வரும் பெரிய வகுப்புகளுக்கு நீங்கள் இலகுவாக முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். நிலற்றிய பகுதியை ஒரு அலகாக கொண்டால், நிலற்றிய பகுதியை ஒரு அலகாக கொண்டால் அதை ஒன்று என குறிக்கின்றோம். ஆகவே முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கு, அப்ப பாருங்க முழுமையாக நிரந்தீட்டப்பட்டிருக்கு, அது ஒன்று. அதை அதே அளவான அந்த பொருளை இருவர் பிரித்து கொண்டால், இருவருக்கு பங்கிட்டால், இப்ப A4 தாள்னு எடுத்துக்கொள்வோம், அந்த A4 தாள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு குறிப்பை எழுதணும், ஆகவே சமமாக பிரிக்கின்றீர்கள். ஆகவே அதை இரண்டாக மடித்து சமமாக சம அளவாக பிரிப்பீங்க. அப்போ ஒருவருக்கு கிடைத்த பகுதி இரண்டில் ஒன்று, இரு சம பகுதிகளாக பிரிக்கிறீங்க, இரு சம பகுதிகளாக பிரிக்கிறீங்க. பிரித்து அந்த ஒரு பகுதியை நீங்க எடுத்திருக்கீங்க, அப்ப நீங்க எடுத்த பகுதியை நிரந்தீட்டிய பகுதியாக கருதி கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்த பகுதி நிரந்தீற்றிய பகுதி. ஆகவே அது இந்த பின்னத்தை வாசிக்கிற முறை எப்படி சொல்வீங்க, இரண்டில் ஒன்று. உங்களுக்கு கிடைத்த பங்கு எவ்வளோ, இரண்டில் ஒன்று. மிக நுணுக்கமாக யோசிக்கணும். ஓர் அலகில் இரண்டில் ஒன்று உங்களுக்கு. ஆகவே இந்த இரண்டில் ஒன்று எத்தனை ஒன்று, இரண்டில் ஒன்றுங்கிற அந்த அலகு எத்தனை உண்டு, இரண்டு உண்டு. இரண்டில் ஒன்றுக்கள், அதாவது வாசிக்கிற முறையை பார்ப்போம், இரண்டில் ஒன்று என வாசிக்கப்படும். ஆகவே சில நேரத்தில் பரீட்சையில் இந்த பின்னத்தை கொடுத்து வாசிக்கும் முறையை எழுதுக. ஆகவே இரண்டா பிரிச்சா இரண்டில் ஒன்று. அப்ப நிலற்றப்பட்ட பகுதியை எழுத சொல்றப்ப இரண்டில் ஒன்று, அப்ப இது வாசிக்கும் முறையை எழுதும் முறை. அப்ப இரண்டில் ஒன்றுல எத்தனை உள்ளன, இரண்டில் ஒன்றில் இரண்டுக்கள் உள்ளன, இரண்டில் ஒன்று திரும்ப ஒரு இரண்டில் ஒன்று. இரண்டையும் கூட்டினால் என்ன, இரண்டின் மேல் இரண்டுன்னு வரும், இரண்டின் மேல் இரண்டுன்னு வரும். ஆகவே அங்க ஒன்று ஒரு முழுமை அடைகின்றது, ஒரு முழுமை ஒன்று பெறப்படுது. ஆகவே பின்னம் என்பது நீங்கள் இப்ப கற்றுக்கொண்டிருக்கும் பின்னம் ஒன்றை விட குறைந்ததே, ஒன்றை விட குறைந்ததே நீங்கள் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவே ஏன் என்றால் ஒன்றை விட குறைவு, முழுமை ஒன்றிலிருந்து, முழுமை ஒன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பகுதி தான் கிடைக்கின்றது. சமப்பகுதியில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கின்றது, சமப்பகுதியில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே அதனை நீங்கள் ஒன்றை விட குறைவானதாகவே அறிவீர்கள். கட்டாயம் ஒன்றுங்கிறது அந்த முழுமை. நம்ம ஏ4தால் சொன்னேன், ஏ4தால் நீங்கள் ஏ4தால் பொதுவாகவே அறிஞ்சிருப்பீர்கள். போட்டோகாப்பி அடிக்கின்ற அந்த சைத்தால் எடுத்துக்கிட்டா அதை உதில் பகுதி தான் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. ஆகவே அது இரண்டில் ஒன்று, அப்ப நிலற்றப்பட்ட பகுதி உங்களுக்கு. ஆகவே அது அடுத்ததாக அதே விடயத்தை, அதே அளவான பகுதியை மூன்று பேர் பிரித்து கொண்டிருந்தன. ஆகவே மூன்றில் ஒன்று, இன்னும் ஒரு மூன்றில் ஒன்று, இன்னும் ஒரு மூன்றில் ஒன்று. அவை சம பகுதிகளாக மூன்றாக பிரிக்கப்பட்டு உள்ளன, மூன்று பேருக்கு அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது, அதுதான் அங்க காட்டப்படுது. அல்லது மூன்று பேருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது மூன்றில் ஒன்று நிரந்தீட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு, அதை ஏற்கனவே தேர்ச்சியில் பார்த்திருங்கள், பார்த்தோம். அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனை, அதை தீர்த்து கொள்றதுக்கு தான் நம்ம எல்லாமே கற்றுக்கொள்றோம். ஆகவே ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது சமமாக பிரிக்கப்பட வேண்டும். அதில் உங்களுக்கு கிடைத்த பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு சமமாக பகிரும் முறையை அறியறீங்க, அதன் பகுதி உங்களுக்கு சமமாக கிடைக்கப்பட்டது அது எவ்வளவு என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அலகு மூன்று சமப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, அலகு மூன்று சமப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இந்த அலகு அடுத்த விஷயம், அலகை மூன்று சமப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது அதில் மூன்றில் ஒன்று நிலற்றப்பட்டிருக்கின்றது, நிறந்தீட்டப்பட்டிருக்கின்றது. மூன்றில் ஒன்று நிறந்தீட்டப்பட்டுள்ளது, அந்த நிறந்தீட்டப்பட்டது உங்களுக்கு சொந்தமானதாக கருதலாம், அல்லது வேறொருவருக்கு சொந்தமானதாக கருதலாம். மிகுதியா உள்ளது மூன்றில் இரண்டு, மூன்றில் இரண்டு, அதில் ரெண்டு கல் உண்டு. அதையும் நீங்கள், அதை இப்பொழுது உங்களுக்கு தேவையில்லாற்றையும் பரவாயில்ல. ஆகவே உங்களுக்கு போக மூன்றில் ஒன்று ஒரு பகுதி உங்களுக்கு பெருக்கி, மூன்றில் ஒன்றில் எத்தனை பங்கு உண்டு, மூன்று உண்டு. அலகுகள் மூன்றில் ஒன்று எத்தனை உண்டு, மூன்று உண்டு. மூன்றில் ஒன்றுக்கள் மூன்று உள்ளன, அதில் ஒன்று மூன்றில் ஒன்று உங்களுக்காயிருந்தால் மற்ற மூன்றில் ஒன்று, மின்னும் ஒரு மூன்றில் ஒன்று மிகுதியாக உள்ளது. மிக கவனம். அடுத்து அதே மாதிரி பார்த்தா நாலில் ஒன்று நிலற்றப்பட்டிருக்கு. ஆகவே இங்கு அதே விஷயம்தான். அப்ப வாசிக்கிற முறையை எப்படி வாசிப்பீங்க, நான்கில் ஒன்று. ஆகவே மேலே உள்ளதை வாசிப்பீங்க மூன்றில் ஒன்று, இதை வாசிக்கிற முறை நான்கில் ஒன்று. ஆகவே நான்கில் ஒன்றுக்கள் இதில் எத்தனை இருக்கும், நான்கு இருக்கும். நீங்க எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறீங்களோ அதன் அளவு தான் இந்த பின்னம் இருக்கும், நான்கில் ஒன்றுக்கள் எத்தனை உண்டு. அடுத்து வரும் பயிற்சியில் இது உங்களுக்கு தேவைப்படும். அந்த பயிற்சியை செய்வதற்கு மிக கவனமாக உங்களுடைய பாடங்களை கவனிக்கப்பட வேண்டும். ஆகவே பிள்ளைகளே, இப்ப நீங்க பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது கேட்ட ஒவ்வொரு விடயத்தையும் கவனமாக மனதில் பதிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களிலே நீங்கள் குறித்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவே உங்களை பாடநூல், இலவச பாடநூலிலேயே செல்வதனால் உங்களுக்கு இது சம்பந்தமான குறிப்புகளை நீங்க அதிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். வேறு ஒரு விடயம் நான் தரவில்லை, அதனால உங்களுக்கு இது மிக இலகுவானதாக இருக்கும். புத்தகத்தை கவனமாக பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா விடயங்களும் திரும்ப நான் கூறியதெல்லாம் உங்களுக்கு வரும். ரைட், ஓகே. அடுத்து பார்த்தா நிலற்றிய பகுதி மூன்றில் இரண்டு, இது கொஞ்சம் அப்பாற்பட்டது, கடைசி படம். மூன்று இரண்டு ஆகும். ஆகவே நிலற்றிய பகுதி மூன்றில் இரண்டு, இவ்வளவு நேரம் மூன்றில் ஒன்று தான் வந்துச்சு. மூன்றில் ஒன்று, ரெண்டில் ஒன்று, என்ன நான்கில் ஒன்று, இப்ப நிலற்றிய பகுதி மூன்றில் ரெண்டு. ஆகவே பாப்பா ஒரு கேக் வாங்கிட்டு வந்தார்னா, நீங்க செல்ல பிள்ளைன்னு வச்சுக்கொள்ளுவோமே, வீட்டுல செல்ல பிள்ளை நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இப்ப அப்பா என்ன செய்வாரு, மூன்றாக பிரித்தாரு. யாருக்கு பிரிக்கிறாரு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று பிரித்தார். மூன்றாக கேக்க பிரிக்கிட்டார். பிரித்தோன்ன நீங்க ஒன்றை சாப்பிட்டு விட்டு இன்னும் ஒன்றை கேட்கின்றீர்கள். அப்ப என்ன செய்வார், சரி மகளே, சரி மகனே, ஏதோ ஒன்றை சொல்லி நீ எடுத்துக்கொள்பா, ஏவிட்டே எடுத்துக்கொள், அப்பாவிட்டையும் எடுத்துக்கொள், அப்படி சொல்லுவார் தானே. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் மூன்றில் ஒன்று திரும்ப ஒரு மூன்றில் ஒன்று கிடைத்தது. ஆகவே அதை நம்ம முழுமையான பின்னம் உங்களுக்கு கிடைத்தது சொல்றேன்னா மூன்றில் இரண்டு. ஆகவே பின்னம் ஒன்றை விட குறைவு. இப்போ ஒன்று தான் ஒரு கேக், அப்போ உங்களுக்கு கிடைச்சது ஒன்றை விட குறைத்தான். மூன்றில் ஒன்று கிடைத்தாலும் குறைவு தான், மூன்றில் இரண்டு கிடைச்சாலும் முழுமையில் அதைத்தான் முழுமை, ஒரு ஆளாக்கு ஒன்று அப்படின்னு சொல்லப்படும். சரியா, கவனமா கேட்க. ஆகவே ஒன்று ஒன்றை விட குறைவானது, மிக கவனமாக இருக்கிறோம், ஒன்றை விட குறைவானது மூன்றில் ரெண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே வாசிக்கிற முறை எப்படின்னா மூன்றில் இரண்டு, மூன்றில் இரண்டு. ஆகவே முதலாவதாக வாசிக்கிறது என்ன சொல்வோம், முதலாவது படத்துக்கும் இரண்டாவது படத்தை நிலை இரண்டில் ஒன்றாக பிரித்தார்கள். ஆகவே இரண்டில் ஒன்று. அடுத்ததை வாசிக்கிறோம், மூன்றில் ஒன்று. அடுத்ததை வாசித்தால் நான்கில் ஒன்று. இப்பொழுது கடைசியாக உள்ளதை வாசித்தால் மூன்றில் இரண்டு. மிக கவனமானது. ஆகவே நிலற்றிய பகுதி மூன்றில் ஒன்றாக இருந்தால் நிலற்றாத பகுதியை, சரி, நிலற்றிய பகுதியை மூன்றில் இரண்டு என கருதினால் நிலற்றாத பகுதி என்னன்னு வரும், மூன்றில் ஒன்றுக்கள், மூன்றில் ஒன்றுக்கள். மிக கவனமாக அதை கையாளணும். ஆகவே பரீட்சையில இப்படியான கேள்விகளை கேட்பாங்க. ஒரு பொதுவாகவே நீங்க பின்னம் படிக்கும் பொழுது நிலற்றிய பகுதியை பின்னமாக கருதுறோம். இப்ப ரெண்டு நிலட்டியாச்சு படாசுன்னு போடுவீங்க, மிக வேகமாக பரீட்சையில் ஆன்சர் பண்ணுவீங்க மூன்றில் இரண்டு. கேட்ட கேள்வி, படத்தில் நிறம் தீட்டப்படாதவை, படத்தில் நிறம் தீட்டப்படாத பின்னத்தை கேட்டா கவனமாக வாசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். அப்ப என்ன நிறம் தீட்டப்படாதது, மூன்றில் ஒன்று. நிறம் தீட்டியது மூன்றில் இரண்டு. ஆகவே இப்ப பிள்ளைகளை உங்களுக்கு நிறைய வாசிக்கிற முறை தெரியும், ஒன்றை விட குறைவானையும் தெரியும், அதன் பங்குகள் தன்மையாக உங்களுக்கு பாடப்புத்தகத்தின் ஊடாகவே அதனை விளக்கமாக கூறினேன். ஆகவே இந்த விளக்கங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி அதனை சரியாக புரிந்து கொண்டு மிக இலகுவாக இதை நீங்க கற்றுக்கொள்ள விரும்பணும். நீங்கள் சின்ன வகுப்புல இதே மாதிரியான ஒரு பின்னத்தை கற்றிருப்பீர்கள். அங்கு கற்றலை விட இங்கு கற்றுக்கின்ற தன்மை, அங்கு உங்களை பயிற்சி மட்டும் வழங்கப்பட்டது, இங்கு தரம் ஆறுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்க வேண்டிய ஒவ்வொரு பிரச்சனையும், இப்ப நீங்க பெரிய பிள்ளைகள், இப்ப நீங்க என்ன கொஞ்சம் பெரிய பிள்ளைகள், அது இந்த பெரிய பிள்ளைகள் என்ன செய்யணும், கொஞ்சம் வாழ்க்கையில நம்ம பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு இப்படி செய்யணும். இப்ப பிரிக்க தன்மை உங்களுக்கு இருந்தால்தான் இந்த பின்னங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே பின்னங்கள் சம்பந்தமாக ஒரு அறிமுகம் பற்றி இப்ப உங்களோட பார்க்கிறோம். அடுத்து இந்த பின்னங்களுக்கு சில விடயங்களை பார்த்தா உங்களோட புத்தகத்தில் பாருங்க, 127 பக்கம் கொடுத்திருக்காங்க, இரண்டில் ஒன்று அரை பங்கு. ஆகவே இரண்டில் ஒன்றுன்னு போட்டா இரண்டின் மேல் ஒன்று, அதுதான் அது இந்த விஷயம். நீங்க எழுதும் பொழுது இரண்டை போட்டு மேல கோட் போட்டு ஒன்று பழகிக்கணும், எப்பயுமே ஒன்றின் கீழ் இரண்டுன்னு சொல்வது தவறானது. ஆகவே கணிதத்துக்குன்னு ஒரு முறை உள்ளது, அதை மொழி ரீதியாக கவனமாக உச்சரிக்க வேண்டும். ஆகவே முறையாக கையாள வேண்டும். ஆகவே அது வந்து எல்லா இடத்திலையும் சரியாக இரண்டில் ஒன்று, அதை நம்ம மாறி ஒன்றின் கீழ் இரண்டுனா நம்ம பின்னத்தை மாற்றி போட்டுவிடுவோம். ஆகவே சின்ன பிள்ளையிலே நீங்க சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அரை பங்கு இரண்டில் ஒன்று, இரண்டில் ஒன்று, நான்கில் ஒன்று காட்பங்கு. பாருங்க, நான்கில் ஒன்றை குறிப்பிறது காட்பங்கு. மேல குறிப்புன்னு பாருங்க, மேல புத்தகத்தில் இருக்கு 127 பக்கம் கலர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக குறித்திருக்காங்க. நான்கில் ஒன்று வந்து காட்பங்கு என்று அழைக்கிறாங்க. நான்கில் மூன்றை முக்காட்பங்கு. அப்ப அரை, கால், முக்கால். ஆகவே இதுகளை நீங்க வளமையா சொல்லுவீங்க. இப்ப பொதுவாகவே சில சந்தர்ப்பங்கள்ல கா கிலோ வாங்கிட்டு வாங்க சீனி, அரை கிலோ சீனி வாங்கிட்டு வாங்க, முக்கா கிலோ சீனி போட்டா போதும், தேவையான அளவை சொல்லுவாங்க. பொங்கலுக்கு முக்கால் கிலோ சீனி போட்டா போதும். சில நேரத்தில் 750 கிராம்னு சொல்லுவாங்க. அந்த 750 கிராம் தான் முக்கா கிலோ. ஆகவே அதை முக்கால் என்று சொல்வது 750 கிராமுக்கு ஒப்பிட முடியாது. நம்ம உள்ள பொருள்ல முக்கால் வாசி. ஏன்னா இப்ப ஒரு பொதுவாகவே மக்கள், சாதாரண மக்கள் பேசிக்கொள்ற ஒரு படிமுறை இருக்குது. எப்படி, முக்கால் மணி நேரம் போயிருச்சு அப்படிங்குவாங்க. முக்கால் மணி நேரம் போயிருச்சு, அங்கே முக்கால் மணி நேரம் இருந்தேன் அப்படிங்குவாங்க. ஒரு 15 நிமிடம் இருந்தேன்னு சொல்லுவாங்க. கால் மணித்தியாலம் இருந்தேன், அரை மணித்தியாலம் இருந்தேன், சில பேர் 30 நிமிடம் இருந்தேன், அரை மணித்தியாலம் இருந்தேன், இப்படி சொல்லுவாங்க. ஆகவே இதுகெல்லாம் இந்த குறியீட குறிக்கிறது. ஆகவே இடத்துக்கு இடம் வேறுபடும், சம்பவங்களுக்கு சம்பவம் கால் அரை முக்கால் வேறுபடும். இப்ப பொதுவா உங்களோட ஒரு பிரச்சனையை கதைக்கும் பொழுது சொல்லுவாங்க, எனக்கு அரவாசி பிரச்சனை முடிஞ்சு அப்படிங்குவாங்க. இரண்டில் ஒன்று முடிஞ்சு, முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு அப்படிங்குவாங்க, நான்கில் மூன்று. இதை தெளிவாக எடுத்துக்கொள்ளும். அடுத்து நீங்க பிள்ளையிலே அதே மாதிரி கால் அரை பங்குகளை நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த விஷயத்துக்கு நீங்க வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு விடயங்கள் இங்கே படங்கள் மூடாக காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டு இரண்டு படங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஒரே அளவான சம வடிவமுடைய படங்கள். ஆகவே நிரந்திட்டப்பட்டிருக்கு 6:2, 6:2. ஆகவே எவ்வாறு மாற்றி நிரந்திட்டினாவும் அழகு பின்னத்தில மாற்றம் ஏற்படாது. 6 பங்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதில் 2 பங்கு நிரந்திட்டப்பட்டிருக்கு. ஆகவே 6 பகுதியாக பிரித்து அதில் 2 தொகுதி நிரந்திட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 2 பிரிவுகள் நிரந்திட்டப்பட்டுள்ளன. ஆகவே அங்கு 6:2. ஆகவே வாசிக்கிறது 6:2. முழுமை ஒன்று, ஒன்றை விட குறைந்த தன்மையை கொண்டதுதான் நிரந்திட்டப்பட்டிருக்கு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா 8 பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 3 உங்களுக்கு நிரந்திட்டப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு பக்கம் ஒரு ஒழுங்கு முறையில நிரந்திட்டப்பட்டிருக்கு, மற்ற படம் ஒழுங்கற்ற முறையில நிரந்திட்டிருக்கப்பட்டிருக்கு. ஆனால் பெருமதி 6:3 தான், சாரி 8:3 தான், மற்றதும் 8:3 தான். அதே மாதிரி அடுத்து 2 படங்களை பார்த்தா முறையாக 9 பிரிக்கப்பட்டு அதில் தொடர்ந்து 5 படங்கள் பகுதிகள் நிரந்திட்டப்பட்டிருக்கு. அதுவும் மிக முக்கியமானது. அதே மாதிரி அடுத்ததும் 9:5 நிரந்திட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்க வெவ்வேறாக இடைவெளி விட்டு நிரந்திட்டப்பட்டிருந்தாலும் பின்னத்தின் பெருமதி 1. ஆகவே மிக முக்கியமாக பிள்ளையர் இதை நீங்க கவனிச்சு கொள்ள வேண்டும். ஆகவே முறையாக நிரந்திட்டணும் என்று இல்லை, அது அந்த அதாவது ஒரு அழகில் ஒரு முழுமையில எங்கு எடுத்தாலும் அதையெல்லாம் அந்த பின்னத்துக்கு சேரும் என்பதை விளக்கத்துக்கு தான் அது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்து இங்க சமப்பகுதிகளா பிரிக்கணும், மிக முக்கியமான பகுதி, சமப்பகுதிகளாக பிரிக்கணும், அது மிக முக்கியமானது. அடுத்து இப்ப முறைமை பின்னம், உங்களுக்கு தேர்ச்சி மட்டத்தில் சொல்லப்பட்டபடி முறைமை பின்னம் என்றால் என்னன்னு, ஒன்றிலும் குறைந்த பெருமானமுடைய எண்கள் முறைமை பின்னங்கள் எனப்படும். உங்களோட புத்தகத்தில் 127 பக்கம் அதுக்கான குறிப்பு இருக்கு. ஒன்றிலும் குறைந்த பெருமானமுடைய எண்கள் முறைமை பின்னங்கள் எனப்படும். கவனமாக அதை நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். ஒன்றிலும் குறைந்த பெருமானமுடைய எண்கள் முறைமை பின்னங்கள் எனப்படும். ஆகவே ஆகவே ஒன்றை விட இப்ப மேல உள்ள எல்லா படங்களும் ஒன்றுக்கு சமமா வரல, ஒன்றை விட குறைவு. கட்டாயம் ஒரு முழுமை, முத ஒரு அருகோணி தரப்பட்டிருக்கு, அதுல ரெண்டு நிரந்திட்டப்பட்டிருக்கு. ஆகவே நமக்கு முழுமையா கிடைக்கல, ஒன்றை விட குறைஞ்சிதான் கிடைச்சிருக்கு. அப்ப ஒரு ஒரே ஒரு உருவம் தான், ஒன்று தான், அது ஒரே அழகு ஒன்று, அதுல நமக்கு கிடைத்தது ஒன்றை விட குறைவு. ஆகவே இங்க முறைமை பின்னம் அதுதான், ஒன்றை விட குறைந்தது, ஒரு ஒன்றிலும் குறைந்த பெருமானமுடையங்கள். அதுக்கு உதாரணம் பாருங்க, இரண்டில் ஒன்று, நான்கில் ஒன்று, அதெல்லாம் முன்னுக்கு பார்த்த படங்கள்ல இருக்கு. மூன்றில் இரண்டு, எட்டில் மூன்று, ஒன்பதில் ஐந்து, ஆறில் இரண்டு. அப்ப மேல பார்த்த எல்லா பின்னங்களும் ஒரு முறையான பின்னம், முறைமை பின்னம், ஒரு முறையில அமைஞ்சிருக்கு. ஏன்னா அது எல்லையே மீறல, அது உள்ளுக்கே இருக்க பகுதிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகு. ஆகவே அது ஒரு முறைமை பின்னம். ரைட் பிள்ளையிலே, இப்ப நீங்க நேரம் உங்களுக்கு நிறைவு செய்யற அளவு நெருங்குவதனால நீங்க 128 பக்கம் எடுங்க. குறிப்பும் மிக முக்கியமானது. குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் குறிப்புன்னு கொடுத்தாலே மிக முக்கியம். அதுவும் கலரில் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி முறையாக தரப்பட்டிருக்கிறது பாடநூல்லே. ஒன்றிலும் கூடிய பின்னங்கள் உள்ளன, ஒன்றிலும் கூடிய பின்னங்கள் உள்ளன. அது வந்து பெரிய வகுப்பில் 7, 8, 9 நீங்கள், அதாவது 7, 8, 9 தரங்களில் நீங்கள் இப்போ அதை பற்றி படிக்கலாம். ஆகவே பின்னம் என்பது ஒன்றிலும் குறைந்தது பற்றியான விளக்கம் தான் உங்களுக்கு தரப்பட்டது. ஒன்றை விட கூடியது இருக்குங்கிறத ஏனைய வகுப்புகள் கற்கலாங்கிறத கொடுத்திருக்காங்க. ஆகவே அடுத்து பாருங்க, ஒரு படத்தை கொடுத்து அதுல 1, 2, 3, 4 பகுதியாக பிரிக்கப்பட்டு நிரந்தீட்டிய பகுதி மிக சிறிய பகுதி. ஆகவே அது ஒரு பின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொன்னேன், சமப்பகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். சமப்பகுதிகளாக பிரிச்சாந்தான் பின்னம் ஏற்றுக்கொள்ளப்படுமோ ஒழிஞ்சு, இப்ப இங்க உள்ள 1/4 என்று நீங்க குறிக்க முடியாது. 1/4 என்ற பின்னம் குறிக்க முடியாது. ஓகே, இதன் அடிப்படையில சமப்பகுதிகளாக பிரிக்கணும் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதுதான் ஒரு பின்னம், சரியான ஒரு முறையான பின்னம். ஆகவே முறையான பின்னமும் பார்த்தோம், வாசிக்கிற முறையும் பார்த்தோம். ரைட், இப்ப உங்களுக்கு பயிற்சி 9.1 நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். முதலாவது பாருங்க, ஒரு அலகு ஒன்று, ஒரு படம் இருக்குது, காட்டப்பட்டுள்ள விதம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதுல ஒன்று நிரந்திட்டப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி, சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள், சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள் இரண்டு, நல்லா உங்களுக்கு விளங்கும். நிலற்றப்பட்டுள்ள பகுதி என்ன? ஒன்று. அற்புதத்தில் தெளிவாக தந்திருக்காங்க. நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பின்னம் வந்து என்ன? எத்தனை பகுதி பிரிக்கப்பட்டது? இரண்டு. ஆகவே இரண்டின் மேல் ஒன்று, இரண்டின் மேல் ஒன்று. ஆகவே அதை 2/1 வாசிக்கிற முறை 2/1. அடுத்தது, அடுத்த படத்தை பார்த்தால் ஒரு முழுமையை 3 பிரிக்கிருக்காங்க. ஆகவே நிலற்றப்பட்ட பாருங்க, 1, 2, 2 நிலற்றப்பட்ட பகுதி 2. சரியா, நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பின்னம் என்றால் 3/2, அதாவது 3/2, 3/2. அந்த வாசிக்கிற முறையை பயன்படுத்தி தான் நம்ம எழுதுறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். 3/2, 3/2 நம்ம கீழே 3 போட்டு கோடை போட்டு மேல தான் 2 போடணும். மிக கவனம், 3/2, 2/1, 5 அப்ப கவனமாக எழுத பழகணும். 3/1 எழுதுற முறை, வாசிக்கும் முறை, 3 வாசிக்கும் முறையை எழுதுக வரும். 3/1. ரைட், ஓகே. அடுத்ததாக ஒரு முழுமை, இன்னும் ஒரு படம், ஒரு முழுமை தர்றாங்க. அதை சமனாக 4 பிரித்து பிரிக்கப்பட்டுள்ளது, 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த விடயத்தில் கவனமாக நீங்க போகணும். 4 பிரிக்கப்பட்டுள்ள நிலற்றப்பட்ட பகுதி 2, நிலற்றப்பட்ட உள்ள பகுதி 2. ஆகவே சமனாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதி 4, நிலற்றப்பட்டுள்ள பகுதி 2. நிலற்றப்பட்டுள்ள பின்னத்தை சொன்னா இப்ப எப்படி சொல்லுவோம், நான்கின் மேல் இரண்டு அல்லது நான்கில் இரண்டு, ஏதாவது ஒரு முறையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்க இந்த முறையில் நான்கில் இரண்டு அப்படியே சொல்ல பழகுங்க. எப்பயுமே எந்த இடத்திலும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க வளரும் பிள்ளைகள் தானே, இப்பயே சரியாக மாற்றிக்கொண்டீங்களா, பெரிய வகுப்பு வரும் பொழுது பெரிய குழப்பமான ஒரு நிலையை உருவாக்க முடியாது. ஆகவே நான்கில் இரண்டு, ஆகவே நான்கில் இரண்டு என வாசிக்கும் முறை நிரப்பப்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்தால் ஒரு முழுமை தரப்பட்டிருக்கின்ற ஒரு முழுமை, அந்த முழுமையை ஆறாக பிரித்துள்ளனர், ஆறு சமப்பகுதிகளாக. அங்க மிக முக்கியமா படத்தை நீங்க கவனிக்கணும், சமப்பகுதியா தான் பிரிச்சிருக்காங்க. நீங்க ஆழ்ந்து பார்க்கலாம், சமப்பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள் ஆறு, பிரிக்கப்பட்டுள்ள பகுதிகள் ஆறு, நிலற்றப்பட்டுள்ள பகுதிகள் மூன்று. ஆகவே நிலற்றப்பட்டு பின்னம் ஆறில் மூன்று, ஆறில் மூன்று மிக கவனமாக பிரிக்கப்பட்டுள்ள பகுதி ஆறு, நிலற்றப்பட்டுள்ள பகுதி மூன்று, நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பின்னம் வந்து ஆறில் மூன்று. வாசிக்கும் முறை ஆறில் மூன்று, ஆறில் மூன்று கவனமாக பார்ப்போம். ரைட், ஓகே பிள்ளைகளே, அடுத்தது இரண்டாவது வினாவுக்கு உங்களுக்கு விடையளிப்பது சம்பந்தமாக நம்ம வருவோம். கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் நிலற்றிய பகுதியை முழுவதின் பின்னமாக தருக. கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் நிலற்றிய பகுதியை முழுவதின் பின்னமாக தருக. ஆகவே முழுமையில பின்னம் தான் கேட்கப்படுது, நிலற்றியதான் கேட்கிறாங்க. ஆகவே இதை ரெண்டு விதமாக நம்ம பார்த்துள்ளோம். முதலாவது கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம், நிலற்றிய பகுதியை முழுவதின் பின்னம். ஆகவே நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது முழுமை, அதில் ஒன்று நிலற்றப்பட்டிருக்கின்றது, நிரந்தீட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பின்னமாக கேட்டால் நான்கின் மேல் ஒன்று, நான்கில் ஒன்று, நான்கின் மேல் ஒன்று அல்லது நான்கில் ஒன்று. அடுத்த உருவத்தை பார்த்தால் சமப்பகுதிகளாக, மூன்று சமப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது, இரண்டு நிரந்தீட்டப்பட்டுள்ளது. ஆகவே நிரந்தீட்டப்பட்ட பகுதியை பின்னமாக கேட்டனால் கேட்டபடியினால் மூன்றில் இரண்டு, மூன்றில் இரண்டு. அடுத்து சமப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை, எட்டு, எட்டாக சம. ஆகவே அங்கு மூன்று பகுதிகள் நிரந்தீட்டப்பட்டுள்ளன, எட்டாக பிரிக்கப்பட்டு அது மூன்று பகுதிகள் நிரந்தீட்டப்பட்டுள்ளன. ஆகவே எட்டில் மூன்று அல்லது எட்டின் மேல் மூன்று. ஆகவே வாசிக்கிற முறையை நீங்கள் உங்களுடைய முறையாக பயன்படுத்தி எழுதும் முறையாக எட்டில் மூன்று. அப்ப எட்டில் மூன்று அப்படின்னா உனக்கு கை வரணும், கீழே எட்டு கோடு மேல எட்டின் மேல் மூன்று. பின்னத்தை சரியாக எழுதவும் பழகணும், கூறையும் பழகணும். அடுத்ததாக பார்த்தால் ஒன்பதாக சம பகுதிகளாக ஒன்பது அலகாக பிரிக்கப்பட்டுள்ளன, ஒன்பது அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் நான்கு பகுதிகள் நிரந்தீட்டப்பட்டுள்ளன, நான்கு பகுதிகள் நிரந்தீட்டப்பட்டன. அப்ப பின்னம் எப்படி வரும், ஒன்பதில் நான்கு, ஒன்பதில் நான்கு. மற்ற உருவத்தை எடுத்துக்கொண்டா சமப்பகுதிகளாக நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது, நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது நிறந்தீட்டியது மூன்று, நான்கில் நிறந்தீட்டியது மூன்று மிக முக்கியமானது. ஆகவே இப்ப அந்த வினாவுக்கான விடைகள் சரி, இதே வினாவை நிறந்தீட்டப்படாத முழுவதின் பின்னமாக மாற்றி கேட்டால், பரீட்சையில் நீங்கள் படிப்பது ஒன்று கேள்வி கேட்பது ஒன்று. ஆகவே பரீட்சைக்கு தயாராகும் பொழுது எல்லா விதத்திலையும் நம்ம பார்க்கணும். ஆகவே புரிந்தால், கணிதத்தை சரிவர புரிந்து கொண்டால் பயப்பட தேவையில்லை. ஆகவே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இதை இப்படி செய்தா இப்படி சரி அப்படிங்கின்ற ஒரு ஒரு மனநம் செய்யற ஒரு நிலைக்கு போகக்கூடாது. கணித பாடம் மிக முக்கியமானது. ரைட் பிள்ளைகளே, மனப்பிள்ளைகள் பாருங்க, இப்ப நான் கேட்கிறேன் நிலற்றப்படாத பகுதியே கேட்கிறேன். கேள்வி முதல்ல உங்களுக்கு விடை கூறப்பட்டு உள்ளது. இப்ப நிறந்தீட்டப்படாத ஒரு கேள்வியை கேட்டால் முதலாவது படத்துக்கு நான்காக பிரிக்கப்பட்டிருக்கு, நிறம் தீட்டப்படாதது நான்கில் மேல் மூன்று. நீங்க மேலதிகமாக செய்து கொள்ளலாம். கீழே நிறம் தீட்டப்படாதவை பின்னம், நிறம் தீட்டப்படாத முழுவதின் பின்னம் அப்படின்னு எழுதி ஒரு எடிங்க போட்டு ஆன்சர் பண்ணி வைக்கலாம். அது மேலதிகமா நம்மளோட அறிவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஆகவே நான்கில் மேல் மூன்று அல்லது நான்கில் மூன்று. அடுத்ததை பாருங்க, மூன்றில் ஒன்று. அடுத்தது மூன்றில் ஒன்று என்ன? நிறம் தீட்டப்படாதவை. அடுத்த உருவில், அதாவது எட்டாக பிரிக்கப்பட்ட உருவில் நிறம் தீட்டப்படாததை எண்ணி பார்த்தால் ஐந்து வருது. ஆகவே எட்டில் ஐந்து, எட்டில் ஐந்து. அடுத்த வினாவில் ஒன்பதாக பிரிக்கப்பட்டதில் நிறம் தீட்டியது நான்காயிருந்தாக நிறம் தீட்டாததை பார்த்தால் ஐந்து உள்ளது. ஆகவே ஒன்பதில் ஐந்து. மற்றவையை பார்த்தால் நான்கில் ஒன்று நிறம் தீட்டப்படவில்லை, நான்கில் ஒன்று. ஆகவே பிள்ளைகளே சரியாக விளங்கிக் கொள்வீங்க என்று நினைக்கின்றேன். மேல் முதலாவது கேட்டது பாடநூலில் கேட்ட வினாவுக்கு விடையளிக்கப்படை உங்களுக்கு தந்தேன். இப்பொழுதாக உங்களுக்கு நான் மேலதிகமாக நிறம் தீட்டப்படாததை கேள்வியாக கேட்டு அதுக்கு உங்களுக்கு விடை வழங்கியுள்ளேன். ஆகவே இவ்வாறாகவும் நீங்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க, மூணு பயிற்சி, மூன்று பயிற்சி, ஒன்பது தசம் ஒன்று பயிற்சியில மூன்றாவது வினாவை உங்களுக்கு விளங்கப்படுத்த வரேன். கீழே தரப்பட்டுள்ள உருக்களை பிரதி செய்து, கீழே தரப்பட்டுள்ள உருக்களை பிரதி செய்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள பின்னத்துக்கு பொருத்தமானவாறு நிலத்துக. கீழே தரப்பட்டுள்ள உருக்களை பிரதி செய்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள பின்னத்துக்கு பொருத்தமானவாறு நிலட்டு, பொருத்தமானதாக நிலட்டணும். ஆகவே ஏழில் மூன்று. ஆகவே ஏழு சமப்பகுதிகளாக பிரித்து தந்திருக்காங்க, உங்களை பிரிக்க சொல்லல. ஆகவே சரியாக பிரித்து அவர்கள் தந்திருக்கின்றார்கள். ஆகவே சரியாக பிரித்து தரும் பொழுது நீங்க அதை கவனமாக நிற நீ தீட்டினா போதும். ஆகவே மூன்று பகுதிகளுக்கு, பிரிக்கப்பட்டுள்ள பங்குகளுக்கு ஏழில் மூன்றை நீங்க பென்சிலால் நிறம் தீட்டலாம் அல்லது ஏனைய கலர் பென்சில்களாலோ நிறம் தீட்டி அழகுபடுத்தி உங்களை கொப்பில ஆன்சர் பண்ணலாம். ரைட். ஆகவே நிறம் தீட்டும் பொழுது அந்த பிரிக்கப்பட்டுள்ள அலகுகளின் கோடுகள் மறையக்கூடாது. ஆகவே இலகுவாக அதை சரியான முறையில் நிறம் தீட்டுவதாக இருந்தால் பென்சிலை பிரயோகிப்பது மிகவும் உகந்தது. இந்த படங்கள் வரையும் பொழுது பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இந்த படங்கள் வரையும் பொழுது உங்களுடைய கணித சதுரருள் கொப்பியை பயன்படுத்துவதை உங்களுக்கு இலகுவானதாக அமையும். அத்துடன் அதாவது நேர் விளிம்பு, அடிமட்டம் என்று சொல்லப்படுகின்ற நேர் விளிம்பை நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். சில எங்களுடைய அனுபவங்கள் பார்க்கும் பொழுது உயர் வகுப்பில் வந்து ஒரு மாணவனுக்கு நேர் விளிம்பை வைத்து நேராக கோடரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. காரணம் இந்த நீங்க உங்களுக்கு இந்த தரம் ஆறில் மிக இலகுவாக நேரம் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி இந்த படங்களை வரையும் தன்மையை பயிற்சியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த படங்களை சரியாக அந்த கணித கொப்பியில், அதாவது சதுரருள் கணித கொப்பியில் உங்களுடைய படங்களை வரைவது இலகுவாக இருக்கும். இந்த நேர்மிலிமை பயன்படுத்தி முறையாக படத்தை வரைய பழக வேண்டும். சரியா? அது ஆசிரியர் சொல்லல அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. பிள்ளை சில வேளை பிள்ளை பயப்படும்ங்கிறதுக்காக சொல்லுவாங்க, ஆனால் அது உங்களை பாதிக்கும், கடுமையாக பாதிக்கும். ஆகவே அடுத்த படத்தை பார்த்தா ஆறில் ஐந்து, ஆறில் ஐந்து. அது உங்களை நேர் விளிம்பை வச்சு சரியாக தீட்டப்பட்டதில் நீங்க நிறம் தீட்டினா ஒன்றை தவிர ஏனைய அனைத்தையும் நிறம் தீட்டப்பட வேண்டும். அடுத்தது பார்த்தா எட்டில் ஐந்து. ஆகவே எட்டை நீங்க ஒரு முறையாகவும் வரலாம், ஒன்று விட்டு ஒன்றும் நிறம் தீட்டலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஐந்து பகுதிகள், அதாவது சதுரங்கள் நீங்கள் அங்கே நிறம் தீட்டியிருக்கப்பட வேண்டும். சம பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அந்த பகுதிகளை நீங்க நிறம் தீட்டப்பட்டிருக்க வேண்டும். இது சம்பந்தமா உங்களுக்கு இப்ப நிறைய பின்னம் என்றால் என்ன, பின்னத்தின் தன்மை என்ன, அது சம்பந்தமாக எப்படி வாசிக்கலாம். பின்னம் ஒன்றை விட குறைந்தது, ஒன்றை விட கூடிய பின்னம் உள்ளது, அது இப்பொழுது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ஒன்றை விட குறைந்ததாகவே பின்னத்தை கருதித்தான் உங்களுடைய பாடம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த தேர்ச்சியில சொல்ற மாதிரி என்ன, முழுமையும் அதன் பகுதியும், அதை புரிந்து அழகு பின்னம் முறைமை பின்னம் என்பனவற்றையும் கொண்டு அன்றாட வாழ்வில் தேவைகளை இலகுவாக நிறைவு செய்து கொள்வதற்காக இதை நீங்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வாழ்க்கையில் கல்வி என்பது நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்ப்பதற்கான ஒரு வழி. ரைட், ஓகே. அப்படி இப்ப லேசா உங்களுக்கு பார்த்து கொண்டு வந்தால், முதலாவது இப்ப உங்களுக்கு அறிமுகம் கொய்யா பழங்களை பிரித்தோம், அதை இரண்டில் ஒரு இரண்டில் ஒன்று என வாசிக்கிற அளவுக்கு நம்ம பிரித்தோம், இரண்டாக பிரித்தோம். ஆகவே அது ஒரு அழகின் ஒன்றுல இரண்டில் ஒரு பங்கு, சரியா? ரைட். அடுத்து கேக்கை மூன்றாக பிரித்தோம், மூன்றில் ஒன்று வசிக்கிற முறை, மூன்றில் ஒன்று. ஆகவே இரண்டில் ஒன்றுல மூன்றுக்கள் எத்தனை உள்ளன, இதுகளெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரியா? அதுகள் சம்பந்தமாக மூன்றில் ஒன்று அலகுகள் பார்க்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, இதுல நிறைய விடயங்கள் உங்களுக்காக இப்பொழுது வழங்கி இருந்தோம். அடுத்து வரும் பகுதி காலங்களில் பின்னம் ஒன்றும் பகுதி என்றும் பகுதி என்னும் தொகுதி என்னும் பின்னம் ஒன்றில் பகுதி என்னும் தொகுதி என்னும் சம்பந்தமாக உங்களுக்கு கற்பித்தல் நடைபெறும். அதுக்கு முறையாக இதை நீங்கள் ஒரு முறையாக, அதாவது விளங்கி அதை புரிந்து அதற்கேற்ப செயற்பட்டால்தான் அடுத்த பாடம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு, அடுத்த தலைப்பை விளங்கப்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். இந்த பாடத்தில் நான் நினைக்கின்றேன் ஒரு ஆறு தலையங்கங்கள் கீழே உங்களுக்கு பாடங்கள் வருகின்றது. ஆகவே இந்த முதலாவது தலைப்பு உங்களுக்கு சரியாக புரிந்து விட்டால் ஏனைய தலைப்புகளை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலகுவாக. ஆகவே இன்றைய பாடத்தை நீங்க சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும், சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவதாக பிரிக்கப்பட்ட கொய்யாப்பழத்தில் இரண்டில் ஒன்று எத்தனை உண்டு, இரண்டு உண்டு. அடுத்து கேக்கில் மூன்றில் ஒன்று நிலற்றியது, மூன்றில் ஒன்று, சாரி, கேக்கு பிரிக்கப்பட்டது மூன்றில் ஒன்று, உங்களுக்கு கிடைத்தது மூன்றில் ஒன்று, மற்றவருக்கு கிடைத்தது மூன்றில் ஒன்று, இன்னொருவருக்கு கிடைத்தது மூன்றில் ஒன்று. அப்ப மூன்றில் ஒன்றுகளில் எத்தனை உள்ளன, மூன்றுக்கள் உள்ள மூன்று உள்ளன, மூன்றில் ஒன்று, மூன்றில் ஒன்று, மூன்றில் ஒன்று பகுதிகள் எத்தனை உள்ளன, மூன்று உள்ளன. ரைட். ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புண்ணத்தை இப்பொழுது நீங்கள் சரிவர புரிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். ஆகவே கேள்விகள் கேட்கப்படும் பொழுது வினாக்கள் வித்தியாசமாக கேட்கப்படும். பின்னம் தந்து படம் வரைந்து நிறம் தீட்ட சொல்லுவாங்க, அல்லது நிறம் தீட்டி நிறம் தீட்டப்படாதவையை கேட்கலாம், அல்லது நிறம் தீட்டி நிறம் தீட்டப்பட்டுள்ளதை பின்னமாக கேட்கலாம். இவ்வாறு எல்லா முறைகளிலேயும் உங்களுக்கு அது முறையாக வழங்கப்படும். காலம் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நேரம் முடியும் தருவாய் வந்துருச்சு பிள்ளைகளே. இது சம்பந்தமாக உங்களுடன் அடுத்த தலையங்கத்தில் உங்களை சந்திக்க நான் விரும்புகின்றேன். அடுத்த தலையங்கம் வரும் பொழுது உங்களுக்கு இந்த பின்னம் சம்பந்தமான தெளிவான ஒரு ஊட்டல் அறிவு இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி.
தரம் ஆறு மாணவர்களுக்கான கணித பாடத்தினூடாக வானொலியில் உங்களை சந்தித்து தெளிவான விளக்கங்களை வழங்கிய ஹல்தமுள்ள தமிழ் மகாவித்யாலயத்தின் கணித பாட ஆசிரியர் பி ரவிச்சந்திரனுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.